بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ويضع عنهم يسرهم والأغلال التي كانت عليهم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப ஒரு சத்திய பாதையை வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமான வழி நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்றார்களே, அந்த பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் பெற்று 61வது ஆண்டு சுதந்திர தின விழாவை இந்தியாவெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 61 வருடங்கள் ஆனதற்கான விழா கொண்டாடப்படுகிறது. சுதந்திரம் என்பது எவ்வளவு மேன்மையானது என்பதை தெரிய வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரம் இல்லாத நாடுகளுக்கு செல்ல வேண்டும். சுதந்திரம் இல்லாத இடங்கள் பேசுவதற்கு, எழுவதற்கு, கருத்துக்களை சொல்வதற்கு, உரிமைகளை பெறுவதற்கு, உயிர் வாழ்வதற்கு கூட உரிமை இல்லாத பல நாடுகள் உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் உயிர் வாழ்வதற்கும் நம் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்குமான ஒரு மகத்தான வழியாக பெருமக்களே சுதந்திரம் இருக்கிறது. அந்த வகையிலே சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம், பாராட்டுகிறோம், அதற்காக நாம் ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதை விடுங்க, அப்புறம் விடுங்க, முந்தியும் சொல்லணும். கண்ணியமிக்க பெருமக்களே, இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 61 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னாலே ஒரு விஷயத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக, இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடு சாதாரணமானதல்ல. ஏனென்றால் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக வந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே அடிமைத்தனம் கூடாது என்பதற்காக அதனுடைய வேறாக சொல்லித்தந்த இஸ்லாம் என்ற காரணத்தினாலே, இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த, அரசாட்சி செலுத்தி வந்த மன்னராட்சியை ஒழிப்பதற்குத்தான் நபிமார்களே வந்தார்கள். காரூனை வீழ்த்துவதற்கு வந்தார்கள், ஃபிரௌனை வீழ்த்துவதற்கு வந்தார்கள், ஹாமானை வீழ்த்துவதற்கு வந்தார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த நபிமார்களுடைய பணியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் மீது ஏற்பட்டிருந்த அந்த விலங்குகளை உடைத்தறிவதற்கு நபிமார்கள் வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மனிதர்களின் மீது இருந்த அந்த விலங்குகளை, அடிமை சங்கிலிகளை உடைத்தறிவதற்குத்தான் நபிமார்கள் வந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது என்றால், அந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பது இஸ்லாத்தினுடைய வேரோட்டமான அது அடிப்படையான செய்தி என்பதனால்தான், அந்த செய்தி உள்ளத்தில் தேங்கியிருந்ததனால் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். பெருமக்களே, சங்கையான கஅபாவிலே பலஸ்தீனத்தினுடைய முஃப்தியே ஆலம் முஹம்மது ஹுசைன் அவர்கள் நின்று துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு அழுகுரல், நடு நிசி கஅபாவினுடைய திரையை பிடித்து ஒரு மனிதர் ஏங்கி தவிக்கிறார். யார்? மனிதருள் மாணிக்கமான மௌலானா முஹம்மது ஜவுஹர் அவர்கள். அவர்கள் சொன்னது என்ன? யா அல்லாஹ், உலகம் முழுவதும் இஸ்லாத்தினுடைய ஜோதியை நீ ஏற்று, அதற்கு முன்னோடியாக இந்திய நாட்டிற்கு நீ இஸ்லாம், இந்திய நாட்டிற்கு நீ விடுதலையை வாங்கித்தாய் என்று கஅபாவிலே நின்று துவா செய்தார்கள். வட்டமேஜை மாநாடு 1930 நடந்த பொழுது அவர் உடல் நலிவுற்றிருக்கிறார், பேசக்கூடாது, வாய் திறந்து வார்த்தைகள் சொல்லக்கூடாது, அந்த அளவிற்கு பலகீனமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுது, என்னுடைய கருத்துக்களை சொல்லாமல் நான் இறந்து போவதை விட நான் வெடித்து செத்தாலும் சரி என்னுடைய கருத்துக்களை சொல்லியே தீர்வேன் என்று முழங்குகிறார். இந்திய நாடு, அந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை கொடுங்கள். வட்டமேஜை மாநாட்டிலே லண்டனிலே கேட்கிறார், எங்களுடைய நாட்டிற்கு சுதந்திரம் கொடுங்கள், இல்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே எனக்கு ஒரு புதைகுடி கொடுங்கள் என்று கேட்டார். பெருமக்களே, கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கே மரணம் வருகிறார். மௌலானா முஹம்மது ஜவஹர் அவர்கள் அவரை அடக்குவதற்காக பல நாடுகள் அவருடைய உடலை கேட்கிறது. கடைசியாக பலஸ்தீனத்தில் அடக்கப்பட்டார். இந்திய நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வடநாட்டிலே ஒரு மௌலவி அவர்கள் ஜும்மாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சுதந்திரம் என்பது இஸ்லாம் போதித்து தந்த தாகம், அதை பெறுவதற்கு முஸ்லிம்களை நாம் முயற்சிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். பேசும் பொழுதே சுடப்பட்டார், இன்றும் அந்த மஸ்ஜித் ஹூன் மஸ்ஜித் இரத்த பள்ளி என்று அறியப்படுகிறது. பெருமக்களே, பர்மாவிற்கு சென்றிருந்தார் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த பொழுது. அங்கே அடக்கப்பட்டிருக்கிறார் மகன் பகதூர் ஷா அவர்கள். இந்திய நாட்டினுடைய முகலாய மன்னர்களில் கடைசியான பகதூர் ஷா அவர்கள் இந்த நாட்டிலே வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டதற்காக வேண்டி தன்னுடைய முனியாட்சியை துறந்தவர், தன்னுடைய ஆட்சியை விட்டுக் கொடுத்தவர் என்பது மாத்திரமல்ல, சிறையிலே அடைக்கப்பட்டார், தனிமை சிறையிலே அடைக்கப்பட்டார். எந்த அளவிற்கு கொடுமை செய்யப்பட்டார் என்பதற்கு உதாரணம் தான் பெருமக்களே. அங்கே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொண்டு போய் அந்த வெள்ளையர்கள், அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய உரிமையாளர்கள் உங்களுக்கு காலை உணவு என்று கொடுக்கிறார்கள். துணியால் மூடப்பட்டிருக்கிறது. திறந்து பார்த்தால் அவருடைய இரண்டு மகன்களுடைய தலை வெட்டி அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும்? 92 வயது பெருமக்களே, அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் கூட இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களிலே கொஞ்ச நஞ்சம் அல்ல முஸ்லிம்கள். இல்லஸ்ட்ரீட் வீக்கிலே 1965 குஷ்வந்த் சிங் எழுதுகிறார், இந்திய நாட்டினுடைய முஸ்லிம்கள் தொகையை விட இந்திய சுதந்திரத்திற்காக இறந்த முஸ்லிம்களின் தொகை அதிகம் என்று எழுதுகிறார். இந்தியாவினுடைய முஸ்லிம்களுடைய தொகை எவ்வளவு இருக்கிறதோ அதைவிட அதிகம் இந்திய சுதந்திரத்திற்காக முஸ்லிம்கள் இறந்தவர்கள் அதிகம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட நிலைப்பாடு, அந்த சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடு கொஞ்சம் அல்ல பெருமக்களே. அந்த சுதந்திரத்தினுடைய நிலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டம் சுதந்திரத்திற்காக ஒரு போர், ஒரு உரிமை பெயர் நாம் நடத்தியதை போல இன்றும் அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்து விட்டாலும் கூட ஒரு விதமான தீவிரவாத சங்கிலி முஸ்லிம்களின் மீது உண்டாக்கப்படுகிறது. ஒரு விதமான தீவிரவாத சங்கிலி. எதற்கெடுத்தாலும் சரி, எங்க என்ன காரியம் நடந்தாலும் சரி, அங்கெல்லாம் முஸ்லிம்களின் மீது தீவிரவாதத்தினுடைய சங்கிலி பிணைக்கப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு முன்னாலே இந்தியா டுடே என்ற ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள். பெருமக்களே, ஏதோ உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆவேசத்தை உண்டாக்குவதற்கு, கோபத்தை உண்டாக்குவதற்காக சொல்லவில்லை. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக தீவிரவாதத்தினுடைய அந்த சங்கிலி எப்படியெல்லாம் பிணைக்கிறார்கள், அதிகாரிகளுடைய தவறா, மீடியாக்களுடைய தவறா, போலீசினுடைய தவறா, என்ன நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது? வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது ஒழுங்காக எல்லா மக்களுக்கும் உரிய சட்டத்தை, சட்டத்தினுடைய அந்த பார்வையிலே எல்லோரும் ஒன்றுதான் என்று உண்மையிலேயே வழங்கியிருக்கிறதா என்பது நமக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்குண்டான எழுத்தாக அமைந்திருக்கிறது. அதிலே அவர் சொல்லி அந்த இந்தியா டுடே வார பத்திரிகை, அந்த வார பத்திரிகையிலே குறிப்பிட்டு சொல்லி காண்பிக்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்னாலே இந்த நாட்டிலே தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஆட்கள் யார், தீவிரவாதத்தினுடைய வேர்கள் யார், யாராம் தெரியுமா? மத கோடுபாடுகளை தீவிரமாக பின்பற்றும் தேவ்பந்தியினர், அந்த தேவ்பந்தியினர்களுடைய சேவை பிரிவான தபலீகு பிரிவினர். அதுக்கு பிராக்கெட்ல ஒரு எழுத்து, தபலீகுன்னா அடையாளம் தெரியாம இருக்கும், நீண்ட ஜிப்பா போட்டிருப்பார்கள், தொப்பி போட்டிருப்பார்கள், இந்தியா டுடே அடையாளம் குறிக்கிறது, நீண்ட ஜிப்பாவை போட்டிருப்பார்கள், தொப்பி போட்டிருப்பார்கள். இது யார்? அந்த சேவை பிரிவு, தேவ்பந்தனுடைய சேவை பிரிவான இந்த தபலீக் பிரிவினர். இவர்கள்தான் உலகளாவிய அளவிலே இன்று இஸ்லாத்தினுடைய விதையை, அதாவது தீவிரவாதத்தினுடைய நிலைப்பாட்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். பெருமக்களே, சாதாரணமா தபலீகாரங்களை பத்தி துன்யா என்ன சொல்றாங்க? வானத்துக்கு மேலுள்ளது பேசுவாங்க, பூமிக்கு கீழுள்ளது பேசுவாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அறியப்பட்ட இந்த ஒரு நிலைப்பாட்டையும் கூட, சாதாரணமான நிலையிலே உள்ளவர்களை கூட தீவிரவாதத்தினுடைய அந்த பிடியிலே ஆக்குவதற்கான ஒரு சதி, ஒரு மாய வலை பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வாரத்தினுடைய பத்திரிகையிலே இன்னொரு செய்தி, குஜராத்திலே ஒரு கொடூரமான அரசாங்கம், இந்த நாட்டிலே ஹிட்லருடைய ஆட்சி என்று சொன்னால் உதாரணமான அந்த மோடி அரசாங்கம், அந்த மோடி அரசாங்கமே ஒரு போலீஸ் ஐஜியை, வன்சரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ் ஐஜியை அரசாங்கமே சஸ்பெண்ட் செய்கிறது. என்ன காரணம் தெரியுமா? முஸ்லிம்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்தை இவர் நடைமுறைப்படுத்துவதில்லை என்று அரசாங்கம் காரணம் சொல்கிறது. நாம சொல்லல அந்த காரணத்தை, அரசாங்கமே சொல்கிறது. முஸ்லிம்களை பிடிப்பதற்காக, உதாரணமா ஒரு வீட்டில் ஒரு ஆளை பிடிக்கணும்னா அந்த வீட்டில் உள்ள உறவினர்கள் 10 பேரை தன்னுடைய பொறுப்பிலே இவர் ஆக்கி வைத்துக் கொள்கிறார், அவர்களை வேதனை செய்கிறார், ஜாமீன் அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை, சட்டம் அவர்களுக்கு நடைமுறையாகுவதில்லை. இப்படி இருந்த காரணத்தினாலே அந்த வன்சரா என்ற அதிகாரியை குஜராத் அரசாங்கமே அவரை சஸ்பெண்ட் செய்கிறது. ஆனால் அந்த அதிகாரியை பாராட்டி இந்தியா டுடே எழுதுகிறது, இன்று இந்த தீவிரவாத போக்கு ஒழிய வேண்டுமானால் இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்க வேண்டும், நாட்டிலே இத்தகைய அதிகாரிகள் இருக்க வேண்டும். அப்படியானால் தான் பெருமக்களே, சட்டத்தை கவனிக்க கூடாது, அதற்காக வேண்டி அவர்களுடைய உறவினர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த காரியம் செய்யப்பட வேண்டும். ஜாமீன் வழங்கப்படக்கூடாது. உலகத்திலேயே முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த காரியத்தை செய்தாலும் சட்டம் பாதிக்காத ஒரே நாடு இஸ்ரேல் நாடுதான். அந்த நாட்டை தான் முஸ்லிம்களை ஒழிப்பதற்கு எதுவும் செய்யலாம். யாரு என்ன செய்தாலும் சரி, ராணுவமே நடவடிக்கை எடுக்கலாம், நேரடி நடவடிக்கை எடுத்தாலும் எந்த தீர் நீதிமன்றத்திற்கு முன்னாலும் அது நிற்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை உலகத்திலேயே இஸ்ரேல் தான் செய்து வச்சிருக்குது. அதனுடைய நிலைப்பாட்டினுடைய பின்வழி தொடரோ என்று என்ன தோன்றுகிறது? அருமையான பெருமக்களே, எனவே சுதந்திரத்திற்காக நாம் எப்படி பாடுபட்டோமோ அதே போல தீவிரவாத சங்கிலி என்பது முஸ்லிம்களின் மீது இணைக்கப்படுகிறது, பிணைக்கப்படுகிறது. அதை வேறறுப்பதற்காக வேண்டி விழிப்புடனும் கவனத்துடனும், விழிப்புடனும் கவனத்துடனும், நிதானத்துடனும், யதார்த்தமான ஒரு நிலையுடனும் நாம் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அதே நேரத்திலே இன்னொரு செய்தியும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த வார நேற்று வந்த ஆனந்த விகடனில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இந்திய நாட்டினுடைய மிக பிரபலமான எழுத்தாளர் அர்ந்ததினார் சொல்கிறார், முஸ்லீமாக பிறந்ததினால் இப்படிப்பட்ட சோதனையா? எங்கே சென்றாலும் முஸ்லிம்கள் என்று பெயர் சொன்னால் லாட்ஜ் கிடைப்பதில்லை, முஸ்லிம்கள் என்று சொன்னால் தங்குவதற்கு அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஒருவர் தாடி வைத்துக் கொண்டு தொடுவதற்கான அடையாளம் அவருடைய நெற்றியிலே அந்த தழும்புகள் எல்லாம் இருந்தால் மற்றவர்களை விட அதிகமாக சோதிக்கப்படுகிறார். ஏன், எதற்காக, இது என்ன நாடு, மதசார்பற்ற நாடு இல்லையா என்று அந்த பத்திரிகை கேட்கிறது. ஒரு பக்கம் இப்படி கொடூரமான எழுத்தை குடை எழுதியிருக்கிறது என்றால் ஒரு பக்கம் இப்படி எழுதுவது ஆறுதல் அளிக்கிறது. அருமையான பெருமக்களே, நாம் சொல்கிறோம் கோவையிலே நடந்தது என்ன, கோவையிலே நடந்த விஷயம் என்ன, கோவையிலே நடந்த குண்டுவெடிப்பின் காரணத்தினாலே 166 பேர் கைது செய்யப்பட்டார்கள். குண்டுவெடிப்பிலே 166 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 45 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது, ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 15 பேருக்கு 13 வருட தண்டனை வழங்கப்பட்டது. அந்த 166ல இந்த ரெண்டும் போக மீதி உள்ள எல்லோரும் அவர்கள் இருந்த அந்த வருடங்கள் அவர்களுடைய தண்டனையாக கணக்கிடப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள். அதிலிருந்து தப்பித்தவர்கள் யாரும் இல்லை, ஜாமீன் கொடுக்கப்பட்டவர்கள் இல்லை. ஆனால் அதனுடைய பின்பலம் என்ன, அந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து 19 பேர் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட அந்த 19 பேருக்காக வேண்டி இன்று ஒருவர் கூட சிறையிலே இல்லை, ஒருவர் கூட சிறையிலே இல்லை என்பது மாத்திரமல்ல, அவர்கள் உள்ளே வந்த அந்த மறு வருடமே எல்லோரும் ஜாமீன் பெற்று வெளியிலே வந்து விட்டார்கள். என்ன நடக்கிறது நாட்டிலே, நடக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? சுதந்திரம் பெற்றுவிட்டோம், மதசார்பற்ற நாடு, எல்லோருக்கும் எல்லா விதமான சட்டங்களும் பொதுவானது என்று அறியப்படக்கூடிய நிலை இருக்கும் பொழுது பெருமக்களே, யாருடைய எந்த அதிகாரிகளுடைய பின்பலத்தில் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை. எனவே இந்த உலகத்திலே அடிமை சங்கிலியை உடைத்தறிவதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் எப்படி அறவழி போராட்டங்களை செய்தார்களோ அதே போல முஸ்லிம்களின் மீது பிணைக்கப்படக்கூடிய, முஸ்லிம்களின் மீது சொல்லப்படக்கூடிய தீவிரவாதம் என்ற இந்த சங்கிலியையும் உடைத்தறிவது, விழிப்புணர்வோடு அறவழியிலே செய்வது இன்றைய காலகட்டத்தினுடைய சட்டம் நடைமுறை வேண்டும், அவசியமானது. அருமையான பெருமக்களே, கேரளாவிலே சில வருடங்களுக்கு முன்னாலே கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் பிடிபடுறார். என்ன பிடிபட்டார், யாரு, ஒரு முஸ்லீம், தாடி வைத்திருக்கிறார், தொப்பி போட்டிருக்கிறார், கோவையை தகர்க்க சதி. பிடித்த ஆதாரங்கள் என்ன, அவருடைய கையிலே கோவையை பற்றி ஒரு வரைபடம் இருந்தது. கோயம்புத்தூர்ல எங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு ஒரு வரைபடம் இருந்துச்சு. எனவே கோவையை தகர்க்க சதி பத்திரிகையில முதல் பக்கத்தில் செய்தி. சில நாட்கள் கழித்து அந்த அப்பாவி அந்த பையன் அந்த கோயம்புத்தூரை சுத்தி பார்க்கறதுக்காண்டி வந்த ஆளு என்பதை அவர்கள் அறிந்து விடுவிக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தி ஒரு பத்திரிகையிலும் வரல. கேரளாவிலே ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இருந்த நேரத்திலே, அவர் அங்கே செல்கின்ற நேரத்தில் பல வீடுகளுக்கு வெடிகுண்டு பார்சல் வந்தது. குறிப்பா நாலு இடங்களுக்கு வெடிகுண்டு பார்சல் வந்துச்சு. கேரளாவை தகர்ப்பதற்கு முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் சதின்னு சொல்லி உடனே பத்திரிகையில இந்தியா முழுவதும் செய்தி, இந்தியா முழுவதும் அதை பற்றிய செய்தி. ஆய்வு செய்து கடைசியில் பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்ட, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ராணுவ வீரர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். எந்த பத்திரிகையிலும் அந்த மாதிரி தெரியல. அருமையான பெருமக்களே, மீடியாக்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய கொடுமை, போலீஸ் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய கொடுமைகள், ராணுவம் இந்த உலகத்திலே, அதாவது நாட்டினுடைய அசல் மதசார்பற்ற தன்மைக்கு எதிராக இன்று இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் சொன்னா நாம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், கவனமாக நம்முடைய காரியங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களை, இந்த நடைமுறையிலே பல இடங்களுக்கு சென்று வருபவர்களுக்கு அதனுடைய நிலைப்பாடு கண்கூடாக தெரிகிறது. எனவே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே நாம் முஸ்லிம்களும் சரி, விழிப்புணர்வோடு இருந்து நம்முடைய காரியங்களிலும். ரெண்டு நாளைக்கு முன்னால நம்ம ஊர்ல ரெண்டு பள்ளிவாசல்கள் வெடுகுண்டு சோதனை, எல்லாத்தையும் வச்சு சோதிப்பது தப்பே இல்லை. மதரசா கூட உதர வந்தார்கள் சோதிப்பதற்காக. எல்லாத்தையும் வெளியில அதிகாரிகள் நிறுத்திட்டு கேட்டது, நான் ஒன்னே ஒண்ணுதான் அவங்கள்ட்ட கேட்டேன், உள்ள பாருங்க எதுவும் இல்லைன்னா இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போகணும் சம்மதமானு கேட்டேன். எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது நீங்க சும்மா போயிடக்கூடாது, பார்த்தோம் இங்கே ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, எழுதி கொடுத்துட்டு போகணும். பெருமக்களே, நாம் எந்த அந்த காரியங்களுக்கெல்லாம் உறுதுணையாகத்தான் இருப்போம். நல்ல காரியங்களுக்கு தீவிரவாதம் இஸ்லாத்திலேயே அனுமதி இல்லாத ஒரு காரியம், இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம். இதே நேரத்திலே முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்மை பின்னக்கூடிய இந்த தீவிரவாத வலைகளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் என்பதை யோசிக்க வேண்டும். அதே நேரத்திலே சில அமைப்புகளிலே தங்களை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய இளைஞர்களும் கவனத்தில் தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை முழுமையாக அங்கே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடாது. உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து, உங்களை அந்த அப்பாவிகளான உங்களை எல்லாம் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து உங்களை பலியாக்குவதற்கு ஒரு சமூகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. எனவே எந்த அமைப்புகளிலே இருந்தாலும் அந்த அமைப்புகளில் நீங்க பலியாகிவிடக்கூடாது. எந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை காப்பதற்காக சில காரியங்களை செய்வதாக ஏதோ ஒருவர் எண்ணுகிறாரோ, அந்த சமுதாயத்தினுடைய கண்ணியம் போவதற்கு அவருடைய செயல் காரணமாக இருக்கிறது. அந்த சமூகத்தினுடைய கேவலத்திற்கு அந்த செயல் காரணமாக இருக்கிறது என்பதையும் அந்த இளைஞர்கள் தங்களுடைய கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, நாட்டினுடைய சுதந்திரம் பெற்றதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. நாம் அதனுடைய சரித்திரமே தனி. முஸ்லிம்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் அதற்காக அவர்கள் பட்ட பாடு, இஸ்லாத்தினுடைய ஒரு ஜிஹாதை போல அந்த காரியத்தை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்தி அதற்காக வேண்டி முயற்சித்தார்கள், அதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். ஆனால் ரமதான்ல காலமெல்லாம் தொழுதுட்டு பெருநாள் ராத்திரி தொழுகாத மாதிரி ரமதான் முழுவதும் தொழுவோம், கடைசி பத்தும் தொழுவோம், ஏத்திக்காமல் இருப்போம், எல்லா காரியத்தையும் செய்வோம், பெருநாள் ஊர் அங்கிருந்து ஊர் சுத்துற மாதிரி நாம. அதுதான் கூலியினுடைய நாள், அந்த பெருநாளுடைய இரவு தான் கூலியினுடைய நாள். அது நம்முடைய பழக்கமாக இருப்பதை போல சுதந்திரத்திற்காக பாடுபட்டோம், உழைத்தோம், முயற்சித்தோம். நம்முடைய முன்னோர்கள் உழைத்தார்கள் கூலி வழங்கக்கூடிய அந்த நாளிலே. அதற்காக வேண்டி அனுபவிக்கக்கூடியவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, பெருமக்களே, நம்முடைய நிலைப்பாடுகள் அது விஷயத்திலே கவனக்குறைவாக இருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த சுதந்திரத்தினுடைய அந்த பங்களிப்பான காரியங்களில் நம்மையும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்மின் மீது சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை முஸ்லிம் சமூகம் தங்களுடைய ஒவ்வொரு அமைப்போடும் ஜமாத்தினுடைய இணைப்போடும் சேர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை வேரறுப்பதற்குண்டான முயற்சிகளையும் நாம் ஈடுபட வேண்டும். தனிப்பட்டும் நாம் ரப்பிடத்தில் துவா செய்ய வேண்டும். ஆயுதங்களிலெல்லாம் வலிமையான ஆயுதமான அந்த துவாவை கொண்டும் நம்முடைய காரியங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தந்தருள்வானாக. இந்த சமுதாயத்தை எல்லா நிலையிலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அருள்வானாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் வேரறுப்பதற்காக செய்யப்படக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் தஆலா தோல்வியுறச் செய்தருள்வானாக. அதை வீழ்த்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த முயற்சிகளை அல்லாஹ் அழிவில் ஆழ்த்தி அருள்வானாக. அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தருள்வானாக. அவருடைய ஹிதாயத்து அல்லாஹுடைய நாட்டத்தில் இல்லை என்று சொன்னால் தன்னுடைய பிடியை கொண்டு அல்லாஹ் அவர்களை பிடித்தருள்வானாக. துன்யாவிலும் ஆகிரத்திலும் முழுமையான வெற்றி பெற்ற சாலிகங்களிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.